இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு சியோனின் வெளிப்பாடுகள். சியோனின் வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் சியோனுக்கு போகிறவங்க, எங்களுடைய வெளிப்பாடு சியோனின் வெளிப்பாடு அப்படின்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேதத்துலேருந்து பார்ப்போம், யாருக்கு சியோனுடைய வெளிப்பாடு கிடைக்கும், யார் சியோன் வாசிகள், யார் சியோனிலே வாசமாயிருக்கிறவர்கள் என்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஏசையா 1:8-9:10 வார்த்தைகளை வாசிப்போம். ஏசையா 1:8-9:10
சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள்.
போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம். சியோன்கிற அந்த சியோன் குமாரத்தி அல்லது சியோன் சபை எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு குடிசை போலவும், வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற ஒரு குடிசை போலவும், அப்படின்னா காவல் காக்கிறதுக்கு போட்ட ஒரு சின்ன குடிசை போல இந்த சியோன் குமாரத்தினுடைய அளவு இன்றைக்கி இவ்வளோ பெரிய கிறிஸ்துவ சமுதாயத்தில் ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த சியோன் குமாரத்தி அல்லது சியோனுடைய வெளிப்பாடுகள், சியோனை குறித்து சிந்திக்கிறவர்கள், சியோனை குறித்து துக்கிக்கிறவர்கள், சியோனுக்காக பரிதவிக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள அப்படின்னா பெரிய திராட்சை தோட்டம், அந்த பெரிய திராட்சை தோட்டத்தில் காவல்காரன் போட்ட ஒரு குடிசை போலவும், வெள்ளரி தோட்டத்திலே காவல்காரன் போட்ட ஒரு சின்ன குடிசை போலவும் இந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் மீதியாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியாக வைக்காது இருந்தாரானால் நாம் சோதனை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். அப்படின்னா இந்த சோதோம் குமாரா ஜனங்களில் இருந்து மீதியாக இருக்கிற ஜனங்களை தான் ஆண்டவர் இந்த சிறிய கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், அல்லது இந்த திராட்சை தோட்டத்திலே அல்லது ஊழியத்தினுடைய களத்திலே இருக்கிறவங்களுக்குள்ளேயே சின்ன காவல்காரன் போட்ட குடிசை மாதிரி மீந்திருக்காங்க. அப்போ சோதோம் குமாரா உடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதோம் குமாரனுடைய பாவத்தினால ஆண்டவர் அந்த ரெண்டு பட்டணத்தையும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரித்தார். ஆனால் அங்கே இருக்கிற பாவங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமான பாவங்கள், கொடூரமான பாவங்கள், அந்த மாதிரியான பாவங்கள் இன்றைக்கு யார் மத்தியில் நடந்துட்டுருக்குது? ஆமாம், கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே நடந்துட்டுருக்குது. அதனால தான் கிறிஸ்தவங்களை சம்மந்தப்படுத்தி சொல்லும்போது, கர்த்தர் நம்மை கொஞ்சமாக மீதியாக வைக்காது இருந்தாரானால் நம் சோதோம் குமாராவுக்கு ஒப்பாயிருப்போம். இங்கே 10 நாம் வாசிக்கும்போது, சோதோமின் அதிபதிகளே, சோதோம்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே அதிபதிகள், எல்லாம் பணக்காரங்க அப்படின்னா லீடர்ஸ். குமாராவின் ஜனமே அப்படின்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறது கூலி ஆட்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா குமாராவில் இருக்கிற ஜனங்கள். அப்போ அதிபதிகள்னால் யார், ஜனங்கள்னால் யார், ஆவிக்குரிய வியாக்கியானம் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அதிபதினா லீடர்ஸ், ஜனங்கள்னா யார், எல்லாம் விசுவாசிகள். இப்படியாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மை சிறிய கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த சோதோம் குமாரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ரோமர் 9:29 ரோமர் 9:29 இங்கே நம்ம பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை மீதியாக வைக்காது இருந்தாரானால் நாம் சோதோம் குமாராவுக்கு ஒத்திருப்போம் அப்படின்னு இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவ ஜனங்கள், உண்மையாய் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள், அல்லது தேவனுடைய பிரமாணங்களை நடக்கிறவர்கள், அல்லது தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது அப்படின்னா பெரிய ஊழிய களங்கள் இருக்கிறது, அந்த ஊழிய களத்தில் சின்ன ஒரு குடிசை மாதிரி கொஞ்சம் ஜனதா மீதியாக இருக்காங்க. ஆனால் ஊழியம் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறுவடை மிகுதி ஆட்களை கொஞ்சம் அப்படின்னா அறுவடைக்கு நிறைய இடம் இருக்குது. ஆமாம், வளைஞ்சிருக்குது. ஆனால் ஆட்களோ குறைவு. ஆட்களோ குறைவுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையான ஆட்கள் இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற குடிசை மாதிரியும் வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற குடிசை மாதிரியும் கொஞ்சம் ஜனங்களாக தான் இருக்காங்க, இந்த உண்மையான ஜனங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதி ஆட்கள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சோதம் குமாரில் என்ன நடக்குது, அந்த ஜனங்கள் யார், அப்போ அந்த சோதம் குமாரிலிருந்து விலகி இருக்கிற ஜனங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எரேமியா 23:14. எரேமியா 23:14.
எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திருக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன், விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் குமாரவை போலும் இருக்கிறார்கள்.
ஆ, போதும் போதும். இப்போ சோதமின் அதிபதியில் யாரு இந்த வசனத்தின்படி? எருசலேமில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள். ஆமாம், கள்ளத்தீர்க்க தரிசிகள். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருக்கிற கள்ளத்தீர்க்க தரிசிகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விபச்சாரம் பண்ணி அப்படின்னா பணத்துக்காக எந்த வேலையும் செய்து வஞ்சகமாக நடந்து அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாருக்காருக்கு எப்படி பேசணும், யாருக்காருக்கு என்ன சொப்பனத்தை விவரிக்கணுங்கிறத வஞ்சகமாகவே நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதபடிய கைகளை திடப்படுத்துகிறார்கள். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்ற ஜனங்கிட்ட, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், உனக்கு சமாதானம் கொடுக்குறார், நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. அப்படின்னா அவனுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கம் செய்கிறதில்ல, அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு உண்டான பிரசங்கத்தை சொல்லி அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்துறதில்ல. என்ன செய்கிறியோ, என்ன பிஸ்னஸ் பண்ணுறியோ, எல்லாம் நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். உன்னுடைய மனம் போன போக்கில் போ, ஆண்டவர் எல்லாம் உன்னுடைய போக்கிலும் ஆண்டவர் கூட இருக்கிறார், வருகிலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். நீ எனக்கு கொடுக்குறத மட்டும் நீ கொடுத்துட்டு போயிட்டீன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கான பிரசங்கம் அங்கு செய்வதில்லை. இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் செய்கிற பிரசங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுப்பார், வேதனைகளை நீக்குவார், சோதனைகளை நீக்குவார், இந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, சமாதானம், சந்தோஷம், கிருபை, இரக்கம், இந்த மாதிரி காரியங்களை மட்டும் அப்படியே பேசிட்டு போவாங்க. இதுதான் வஞ்சகமாய் நடக்கிறது. அவங்க குடும்பத்தில் என்ன பாவம் இருக்குது, அவங்க எந்த இதில் குறைபட்டிருக்காங்க, அவங்க என்ன காரியத்தில் வளரணும், அவங்களுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து, ஏன் அந்த வீட்டில் பிரச்சனை வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் வியாதி வருது, ஏன் கடன் தொல்லை இருக்குது அப்படிங்கிறத அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதற்குண்டான தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லை. அப்போ எருசலேமில் இருக்கிற தீர்க்கு தரிசிகள், எருசலேம்னா கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிற தீர்க்கு தரிசிகள் வஞ்சகமாய் நடந்து யாரும் மனம் திரும்புறதுக்கு உண்டான பிரசங்கத்தை பண்ணுறதில்ல. ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி பொல்லாதவனின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். யாரும் மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் ரசிக்கப்பட்டாச்சா போதும், ஆண்டவர் அப்போவே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை பிரசங்கம் பண்ணாமல், ஒரு டைம் மறந்துனா போதும், ஒரு டைம் ரட்சிக்கப்பட்டால் போதும், ஒரு டைம் ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சோதாமின் அதிபதிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் பிரசங்கம் செய்கிறார்கள். கோமாராவின் ஜனங்கள் அப்படின்னா அதனுடைய விசுவாசிகள் அதே மாதிரி தான் இருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு நல்ல பிரசங்கமாக பண்ணணும்னு சொல்லிட்டு சமாதான வார்த்தைகளை கேட்டுட்டு போகிறாங்க. 2 பேதுரு 2:6-10.
அக்கிரமக்காரர்கள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகாரம் நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள்.
போதும். இங்க நாம் வாசிக்கிறோம், இந்த திராட்சை தோட்டத்துல போட்ட குடிசை யாரு தெரியுமா? இங்க இந்த சோதாம குமார பட்டணத்துல, இங்கே சோதாம குமார பட்டணத்தை அழிக்கும் போது ஆண்டவர் அந்த குடிசையை மட்டும் காப்பாத்திட்டார். லோத்து தான் வந்து அந்த காவல்காரன் போட்ட குடிசை. அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், நீ பூமியின் மணலை பார் அப்படின்னு சொன்னார். மணலை பார்த்தான்னு சொன்னேன்னா அந்த மாதிரி உன்னுடைய சந்ததியை கடல் மணலத்தனையாக பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு எழுத்தின்படி கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா கடல் மணலத்தனையாக இருக்காங்க. அதே மாதிரி திரும்ப நீ வானத்தை பாருன்னு சொன்னார். அப்போது வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாக உன்னுடைய சந்ததியை பெருகப்படுவேன்னு சொன்னார். அப்படின்னா அது ஆவிக்குரிய நிலைமைகளை சிந்திக்கிற தியானிக்கிற ஜனங்கள் மிகவும் குறிய ஆட்களாக இருக்கிறார்கள். இப்படியாக இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் சோதாம் குமாரில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கிற அக்கிரம கிரியைகளை கண்டு வருத்தப்பட்ட மனுஷன் லோத்து ஒரே ஒரு ஆள் தான். சோத்திரம். அந்த அங்கே நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கண்டு தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா லோத்து ஒன்று தான். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது 2 பேதுரு 2:6 பிற்காலத்திலே அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு அவைகள் திருஷ்டாந்தமாக வைத்து. அப்படின்னா பிற்காலத்துலேயும் இது மாதிரி நடக்கும், அன்னைக்கு நடந்த மாதிரி பிற்காலத்துலேயும் நடக்கும். அது எல்லாம் அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அவபக்தியுள்ள ஜனங்கள். அப்படின்னா நாங்கள்லாம் நல்லவங்க, நாங்கள் ரசிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, எங்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாய்மாலம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அப்படின்னா புளிச்ச மாவுலேயே ஊறி ஊறி வளர்ந்தவங்க. இப்படி மாயமாலக்காரர்களுக்கு அல்லது அவபக்தியாக நடக்கிறவர்களுக்கு இந்த சோதாம் குமார பட்டணத்தினுடைய ஜனங்கள் ஒரு உதாரணம். அந்த மாதிரி நீதிமானாக இருக்கிறவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவருடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு சிந்திக்கப்பட்டவர்களாக இருந்தால் போதும், ஆண்டவர் அவர்களை சியோன் குமாரராக அல்லது சியோன் குமார்த்தியாக தேவன் பிரிச்செடுக்கிறார். இங்கே நாம் பார்க்குறோம், விசேஷமாக கடைசி நாட்களிலே இந்த கள்ளத்தீர்க்கு தரிசனம் சொல்லி அவபக்தியாக நடக்கிறவர்களை ஆண்டவர் அக்கிரமக்காரரோடு ஆக்கணிக்குள்ளாக வைக்கும்படி தேவன் அறிந்திருக்கிறார். அல்லது தேவ பக்தியாக உள்ளவர்களை தேவன் அந்த சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லமில்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி இந்த கடைசி நாட்களிலே கள்ளத்தீர்க்கு தரிசனத்தை நாடி, தீர்க்கு தரிசனத்தை நாடி இங்கேயும் அங்கேயும் ஓடி போகிற ஜனங்கள் எங்கே போய் விழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சோதனையிலையும் பிரச்சனையிலையும் போய் மாட்டி நியாயத்திற்குள்ளாக வருவார்கள். ஆனால் அது பார்க்காம தேவனுடைய பிரமாணத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இருதயத்தில் வியாகுலப்பட்டு மனந்திரும்பி தேவனை வந்து நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருந்து தேவன் அவர்களை இந்த பெரிய ஆபத்திலிருந்தும் அல்லது இந்த சோதனையிலிருந்தும் அல்லது நியாயத்தீர்ப்பினுடைய நாட்களிலிருந்தும் தேவன் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் 9:4-7. எசேக்கியேல் 9:4-7.
கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதில் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கு உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீர்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள்.
போதும். இங்கு நாம் பார்க்கிறோம், எருசலேம் மத்தியிலே அல்லது எருசலேம் தேவாலயத்திலே அல்லது தேவனுடைய ஆலயத்திலே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோதோம் குமாரால் நடந்த அருவறுப்புகள் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாலாக்கு அருவறுப்பு நிற்கத்தாகாத இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. அல்லது தேவ சபையில் எது நடக்கக்கூடாதோ அது இன்றைக்கு தேவ சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சபையில் வந்து பிரிவினை உண்டாகுது? ஏன் சபையிலேருந்து பிரிஞ்சு மற்ற சபைக்கு ஓடுறாங்க? இந்த பிரசங்கம் சரியில்லைன்னு சொல்லியா, அல்லது ஆட்கள் சரியில்லைன்னு சொல்லியா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சபைக்கு சபை இன்னைக்கு மாறிக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சபையிலேயும் ஒவ்வொரு விதமான ஆராதனை ஒழுங்குகள், ஒவ்வொரு சபையிலேயும் ஒவ்வொரு வகையான பிரசங்கங்கள், எல்லாம் சமாதானத்தை குறித்து பேசி 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 நம்ம ஏசையா 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அக்கிரமம் வந்து அவர்கள் தெரியப்படாதனால சீல் பிதுக்கப்படாமலும் ரணம் சுகமாக்கப்படாமலும் அதை எடுத்து வாசிங்க, ஏசையா 1வது அதிகாரத்தில் வரும். போதும். அப்ப மனம் திரும்புறதுக்கு உண்டான பிரசங்கம் பண்றதில்ல. அந்த சீல் வந்து அப்படியே இருக்குது, ரணம் அப்படியே இருக்குது. மேல மேல பூசி பூசி சமாதானம் சந்தோஷம் இரக்கம் சொல்லிட்டு பூசிட்டே போகிறாங்களே ஒழிய, தலை முதல் கால் வரை வியாதியாக இருக்குது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியாதியாக இருக்குது. அப்படின்னா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கொதிக்கிற ரணமாக இருக்குது. சபையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போனால் இப்படி நடந்தது, அந்த பிரதர் அப்படி பண்ணார், இந்த பிரதர் இப்படி பண்ணாங்க, அந்த பிரசங்கம் எப்படி இருந்தது, இந்த பிரசங்கம் எப்படி இருந்தது, இவர் இப்படி தீர்க்கு தரிசனம் சொன்னார்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கொதிக்கிற ரணமாக இருக்குது. யாரும் மனம் திரும்பக்கூடாது. அவன் இருக்கிற நிலைமையிலே இருந்துக்கிட்டு அவன்கிட்ட என்னென்ன காசு வருமானம் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, மனம் திரும்புறதுக்கு பிரசங்கம் பண்ணால் ஜனங்க ஓடி போயிடுவாங்க. அவங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்து பேசுனா ஜனங்க ஓடி போயிடுவாங்க, அப்போ சபைக்கு வரமாட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஊழியக்காரங்க வந்து பணத்துக்கு வேண்டி தான் ஊழியம் செய்கிறாங்களே ஒழிய, தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து தேவனுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு அறிவுறுத்தவில்லை. அப்போது இன்றைக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திலே அருவறுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்கிறாங்க. அதில் 1 or 2 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களை தேவன் அடையாளம் போட்டு சியோன் குமார்த்தியாக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ சியோன் குமார்த்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள். சியோன் குமார்த்தி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, 1 or 2 பேராக தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் பெரிய திராட்சை தோட்டம், அந்த பெரிய திராட்சை தோட்டத்தில் சின்ன குடிசை போட்ட மாதிரி இத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு மனம் திரும்புகிறவர் தான் சியோன் குமார்த்தியாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லது அக்கிரம கிரியிலை கண்டு தங்களுடைய இருதயத்திலே வியாகுலப்படுகிறவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக தேவன் தேர்ந்தெடுத்து சியோன் குமாரத்தினுடைய வரிசையிலே தேவன் கொண்டு வருகிறார். எரேமியா 23:21-22 எரேமியா 23:21-22 போதும். அப்போ தீர்க்கு தரிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடுறாங்க ஓடுறாங்க. அவர்கள் தீர்க்கு தரிசியை நான் அனுப்பாது இருந்தும் அவர்கள் ஓடினார்கள். இங்கே மீட்டிங்கு அங்கே மீட்டிங்கு, அங்கே போகணும் இங்கே போகணும், அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இங்கே சின்ன ஊழியக்காரங்க என்ன பண்ணுறான், இங்கே நான் தாம்பரம் போகணும், செங்கல்பட்டு போகணும், அங்கே வேளச்சேரி போகணும், அங்கே அயனாவரம் போகணும், அங்கே பிரசங்க இங்கே பிரசங்க ஓடிட்டே இருக்காங்க. இங்கே ஓடுறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ஆண்டவர் பேசாதிருந்தும் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அதை விட்டு போட்டு இங்கே 22வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோன்னா, அவர்கள்
அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் கொள்ளாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள்.
அப்போ ஊழியக்காரன் என்ன பண்ணோம்னா, தேவனுடைய ஆலோசனையில நிலைத்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய ஆலோசனை என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதுக்குள்ள இந்த வசனத்தில் என்ன பொருள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத சிந்திச்சு தியானிக்கும் போது அந்த வசனத்தில் இருக்கிற ரகசியங்கள் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப இந்த காரியங்களை தெளிவாக ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்யும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, மனம் திரும்புறாங்க. அப்ப ஜனங்களுக்கு மனம் திரும்புகிற பிரசங்கத்தை தான் செய்யறதற்காக ஊழியக்காரங்களை தேவன் நியமித்திருக்கிறார். அல்லது ஜனத்தினுடைய பாவத்தையும் அல்லது சபையினுடைய பாவத்தையும் உணர்த்தும்படியாகத்தான் தேவன் செய்திருக்கிறார். அல்லது தேவ ஜனங்களுக்கு ஒரு பொல்லாப்பு வரக்கூடாது, வாதம் வரக்கூடாது, அல்லது ஒரு கஷ்டங்கள் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்குன்னா என்ன பண்ணணும், தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி எச்சரிப்பின் செய்தியை அறிவிக்கும்படியாகத்தான் தேவன் ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். ஆனால் ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓட்டம் ஓட்டுறாங்க, வால் போஸ்ட் வேறு அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு ஓட்டமான ஓட்டம் ஓடி திருக்கு தரிசனம் வரம்பெற்றவர், விசேஷம் வரம்பெற்றவர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அக்னி ஆவியில் இருக்கிற பாடல்கள் நடைபெறும், அக்னி வல்லமையினுடைய வார்த்தைகள் வெளிப்படும் சொல்லிட்டு என்னென்னமோ எழுதுறாங்க, தீப்பொறியான வார்த்தைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வால் போஸ்டில் அடிச்சுக்கிட்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு அவருக்கு 7 வாரம் இருக்குது, 8 வாரம் இருக்குது, 10 வாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மற்றவரை புகழ்த்தி புகழ்த்தி பேசி அங்கே என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு அவங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான பிரசங்கம் அங்கே செய்வதில்லை. மகனே உனக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறார், மகளே உனக்கு இப்படி செய்கிறார், உனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இப்படி நீங்கி இருக்குது அப்படின்னு ஏதாவது உன சொல்லிட்டு பைபிள் வசனியத்தை லைனாக எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு என்ன பிரசங்கம் நடந்தது, அல்லது தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவருடைய பாவம் எப்படி உணர்த்தப்பட்டது அப்படிங்கிறதுன்னு கேட்டால் தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு பரிசுத்தாவி வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போ இவனுக்கு கண்டித்து உணர்த்தும் போது இந்த மனுஷன் மற்றவர்களுக்கும் அதை கண்டித்து உணர்த்துறான். அப்போ பரிசுத்தாவி இல்லாமல் வேற ஏதாவது ஆவி இருந்தேன்னு என்னாகும், அந்த ஆவிக்கு தான் ஓட வேண்டியதாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிற ஆவி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். நிறைய ஊழியக்காரங்க பிரதர் இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. சோத்திரம், ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு சொல்கிறாரு, அதுக்கு ஆண்டவர் போஷிக்கிறவர் நம்மளையும் போஷிப்பார்னு சொல்கிறாரு. அப்போ தேவன் கொடுத்த பிரமாணத்தில் நிலைத்திருக்கும் போது தேவன் கண்டிப்பாக அவர்களை போஷிக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை விட்டு போட்டு இன்னைக்கு ஜனங்கள் ஓட்டமான ஓட்டமாக ஓடி ஓடி இங்கே திருக்கு தரிசனம் வரம் இருக்குது, அங்கே வரம் இருக்குதுன்னு ஜனங்களும் ஓடுறாங்க. இந்த கள்ள திருக்கு தரிசிகள் என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்திட்டு அவங்களும் ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்படி ஜனங்களும் ஓடுறாங்க, கள்ள திருக்கு தரிசிகளும் ஓடுறாங்க. ஆனால் இதில் யாராவது மனந்திருப்பி இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அல்லது மனம் திரும்புவதற்கேற்ற பிரசங்கம் எங்கேயாவது நடக்குதான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. இப்படி வந்து ஜாதிக்கு ஜாதி வந்து ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் ஒரு சபை, ஏழையெல்லாம் ஒரு சபை, இந்து சமூகத்தை சேர்ந்தவனெல்லாம் ஒரு சபை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒரு சபை வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சபை. அப்படி இன்றைக்கி லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களோ ஒழியோ எங்கேயாவது மனம் திரும்புறதற்குண்டான பிரசங்கம் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. அல்லது அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கான பிரசங்கம் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் சமாதானம், சந்தோஷம், இறக்கம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லோரும் போகும்போது என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அதுதான் பிரசங்கம். எப்படி ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி அவங்களுக்கு உண்டான வருகிற வாதியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அப்போ எப்படி வந்து ஆபத்து நாளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொள்ள முடியும், அப்போ ஜனங்களுக்கு பொறுப்பாக தான் ஊழியக்காரன் நியமிச்சிருக்கார். ஊழியக்காரனுக்கு ஜனங்களுடைய பொறுப்பு ஒப்பு கொடுத்துருக்கார். அப்போ ஆடுகளை குறித்து மெய்ப்பன் உத்தரவாதம் பண்ண வேண்டும். இன்றைக்கி மெய்ப்பனே இப்படி இருந்தானா அப்புறம் ஆடுகள் என்ன பண்ணும், ஆடுகள் சிதறி சிதறி போகும். இந்த சபையிலேருந்து அந்த சபைக்கு போகும், அந்த சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போகும், எந்த சபைக்கு போனாலும் இதுதான் பிரசங்கம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறவங்க யாருமே கிடையாது, சிந்திக்கிறவங்க யாருமே கிடையாது, அல்லது பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து பிரசங்கம் பண்ணுறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. மல்கியா 2:6
அவன்
ஆ போதும். யாருடைய வாயில் சத்திய வேதம் இருந்தது? ஆ மல்கியா ரெண்டாம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசிப்போம்.
ஆ
ஊழியக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியில மதிப்பே இல்லை. ஊழியக்காரங்களுக்கு ஆமா, ஊழியக்காரங்கெல்லாம் இந்த வசனத்தை படிச்சிருக்காங்களே என்னங்கிறது தெரியாது. எல்லா ஊழியக்காரங்களும் இதை படிச்சிருக்கணும். அப்படின்னா ஊழியத்திற்கு ஊழியக்காரங்களோடு ஊழியம் செய்வதற்காக தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இப்படி இருந்தால் நான் உனக்கு இப்படி இருப்பேன், நீ அந்த உடன்படிக்கையை மீறினீன்னா நானும் அந்த உடன்படிக்கையை மீறுவேன் அப்படின்னு தேவன் உடன்படிக்கை செய்து தான் இந்த ஊழியத்தை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். இந்த வசனத்தை வந்து பைபிள் ஸ்கூல்லாம் கூட யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஊழியத்துக்காக படிக்க வைக்கிறாங்க 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் சொல்லிட்டு. அந்த இடத்துல இந்த ஊழியருடைய உடன்படிக்கையை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 5 வருஷம் பைபிள் ஸ்கூலில் இருந்தேன். 5 வருஷம் நிறைய டீச்சர்ஸ் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு டீச்சராகுது ஊழியக்காரங்க நீங்கள் ஆக போகிறீங்க, எப்படி நீங்கள் ஊழியம் செய்யணும், என்ன ஏதுங்கிறது, பைபிள் இப்படி வசனம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. எல்லாம் அவங்களுடைய வெளிப்பாடு ரகசியங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் பாடமாக படிச்சுக்கணும், இது தான் நீங்கள் ஊழியத்தில் கை கொள்ளணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்கு உரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இது சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் சாபமாக்குவேன். அப்போ ஊழியக்காரன் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டும். அப்போ சிந்திக்காமல் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவனுடைய பயிரை கெடுப்பேன்னு சொல்கிறாரு, உன்னுடைய பண்டிகைகளை வந்து வெறுப்பேன்னு சொல்கிறாரு, பத்தாவதுக்கு உன்னுடைய முகத்தில் சாணியை நான் இறப்பேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இவ்வளவு கேவலமாக யாராவது சொல்ல முடியுமா? உங்களுடைய பண்டிகையின் சாணியை உங்கள் முகங்களில் இருப்பேன், நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீ ஊழியக்காரங்கெல்லாம் நிறைய பேர் தள்ளுபடியான ஊழியக்காரங்க எல்லாம் முகத்தில் ஆண்டவர் சாணி எரிஞ்சார் எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்றும் பேச முடியாது, ஜனங்களுக்கு முன்னால் நின்று ஒரு நல்ல வார்த்தையும் பேச முடியாது, அதனோடு நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், லேவியோட பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு அவர்கள் அப்போ தான் தெரியும். ஆனால் அந்த உடன்படிக்கையை நிலைத்திருக்கும் போது சத்திய வேதம் அவனுடைய வாயிலே காணப்பட்டது, ஜனங்கள் அவனுடைய வாயிலே அறிவை தேடுவார்களே. அப்போ ஊழியக்காரர் இன்றைக்கி என்ன பேசுவார், இன்றைக்கி என்ன ஞானமுள்ள வார்த்தையை பேசுவார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்துட்ருக்க டைமில் இவன் என்ன பண்ணுறான், ஊர்க்கதை உலக கதையை பேசி ஏதாவது ஒன்று பேசி நேரத்தை போக்குறது. தூங்க இவன் பேசி பேசி ஜனங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஜனங்களுக்கு தூக்கம் வந்தோன்னே அலையிலையா சொல்கிறது, இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறது, இல்லைன்னா உக்காரு எந்திரி உக்காரு எந்திரின்னு சொல்லிட்டு இப்படியே தமாஸ் காமிக்கிறது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமான சேட்டைகள் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் பேசுகிற பிரசங்கத்தை கேட்டு எல்லோரும் தூங்கிடுறாங்க. அங்கே பிரசங்கம் உண்மையாக இருந்தால் தான், தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் தானே ஜனங்கள் விருப்பத்தோடு கேட்பாங்க. அப்போ வேதத்துக்கு புறம்பாக, தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக, தேவனுடைய பிரமாணங்களுக்கு புறம்பாக ஏதாவது உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு, அமெரிக்கா கதையை, ஆப்பிரிக்கா கதையை, லண்டன் கதையை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு போகும்போது என்னாகும், இந்த கதை எனக்கு முதல்ல தெரியுமே அப்படின்ட்டு அந்த கதை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு உடனே கண்ண முடிடுவான். இப்படி ஊழியக்காரங்கள்லாம் காப்பி அடித்து காப்பி அடித்து கதையை சொல்லி சொல்லி இன்றைக்கி பிரசங்கத்தை வீணாக அந்த நேரத்தை செலவழிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தேவன் அவர்களை தள்ளிவிடுகிறார், ஊழியக்காரங்களை தள்ளிவிடுகிறார். அப்போ ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அப்படின்னா அறிவை காக்கணும்னு சொன்னால் இவன் வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், இவன் சிந்திச்சுட்டே இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் யதார்த்தமாக என்னோடு சஞ்சரித்து. சஞ்சரித்துன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனோடு நடக்கிறது. சஞ்சரித்துங்கிற வார்த்தை எல்லாத்தையும் பைபிள் இருக்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா சஞ்சரித்தான் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளோடு சிந்தித்து தியானித்து நடக்கிறது. ஆமாம், நோவா சிந்தித்து நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அதே மாதிரி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இங்கே அதே இடத்துல இங்கே ஆசாரியன் தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளினுடைய ஆலோசனைகளை சிந்தித்து தியானிக்கும் போது அதனுடைய ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அதனுடைய மறைப்பொருளை நம்ம ஜனங்களுக்கு சொல்லலாம். அப்போ ஜனங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புவார்கள். இப்படி அதை சொல்லாமல் பைபிளுக்கு புறம்பே இருக்கிற காரியங்களை உலக உதாரணங்களை சொல்லி சொல்லி வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு வந்து வெறுப்பாயிரும். காரணம், பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை தேடிதான் ஜனங்க வர்றாங்க, ஞானமுள்ள வார்த்தைகளை தேடிதான் ஜனங்க வர்றாங்க. அல்லது வேதத்தில் இருக்கிற மறைபொருளை தெரிஞ்சுக்கலாம், அல்லது நம்முடைய பாவத்தை வந்து மனம் திரும்பலாம், அல்லது நம்ம எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறது அப்படிங்கிறத தேடி தேடிதான் ஆசையோடு ஜனங்க வர்றாங்க. ஆனால் இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் வேதத்தை வச்சு இடர பண்ணுகிறான். எல்லாரும் இடறி போயிடுறாங்க. ஊழியக்காரன் பேசுறதுல அல்லது கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றதுல ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகள் எல்லாரும் இடறி போயிடுறாங்க. அப்ப இடறி போகும்போது ஆண்டவர் பார்க்கிறார், அந்த எல்லா ஜனத்தின் நிமித்தம் இந்த ஆசாரின் ஆண்டவர் தள்ளி விடுகிறார். அப்படி அநேகரை இடரை கொடுத்து பண்ணி இடர பண்ணினபடினால் நானும் உன்னை ஆசாரியன் நான் இல்லாதபடி உன்னை தள்ளினேன். அப்போ இன்றைக்கி வந்து தேவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறவன் சோதோம் குமாரா பட்டணங்கள் இருக்கிற ஜனங்களைப் போல கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி வஞ்சகமாய் நடந்து ஜனங்களை ஏமாற்றி ஜனங்கிட்ட இருந்த வருமானத்தை மட்டும் பார்த்துட்டு தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு தெரிவிக்காமல் போகும்போது தேவன் அவர்களை தள்ளி விடுகிறார். அந்த ஊழியக்காரங்களை பார்த்தாவே தெரியும், இவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, அவங்க தங்களுடைய மந்தையை கவனிக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பத்திரிக்கையிலையும் போடுவாங்க, போதகர் எங்கே பேச கூப்பிட்டாலும் வர தயார் அப்படிம்பாங்க. ஆனால் உன்னுடைய ஆடுகள் என்னாச்சு, அது வேலைக்காரங்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட விட்டுட்டு வருவான், அவன் என்ன பண்ணுவான், அவன் கிடைக்கிற வசூலும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்காமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே போனபடியினால் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினபடியினால் தேவன் அவர்களை தள்ளிவிடுகிறார். அப்போ தேவன் அவர்களை தள்ளிவிட்டோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக தான் ஊழியம் செய்ய முடியும், அப்புறம் சாப்பாட்டுக்காக தான் ஊழியம் செய்ய முடியும். அப்படியாக இன்றைக்கு சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல இன்றைக்கி கள்ளத்தீர்க்க தரிசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவான். ஆரன் இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் குடும்பமா, நான் ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்குறேன்பா, கடைசியில் இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை கொண்டு வந்ததும்பா, அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால் ஆராதனை பண்ணுவான். அப்படி பண்ணி ஜனங்களை வந்து பகைவருக்கு முன்பாக அவமானப்படுத்தி இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு மெய்ப்பெண்ணுக்கும் ஆண்டவர் ஆடுகளை கொடுத்துருக்கிறார். அப்போ மெய்ப்பெண் வந்து ஆடுகளை வந்து பெருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், அவன் தான் பிரசங்கம் பண்ணி அவன் தான் வந்து ஜனங்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு உணர்த்தி தேவனுடைய காரியங்களை உணர்த்த வேண்டும். அதை செய்யாமல் இவன் பாட்டுக்கு இவனுடைய வருமானம் வந்தால் போதும்னு சொல்லி உட்காந்துருந்தானா, அப்புறம் தேவன் ஊழியக்காரனுக்கு அதிகமான நியாயத்தீர்ப்பு தேவன் கட்டளையிடுகிறான். அப்படியாக இந்த தேவனுடைய உண்மையான காரியங்களை அறிந்து உணர்ந்திருக்கிற ஜனங்கள் இந்த எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் மிகவும் குறுகின ஜனங்களாக இருக்கிறார்கள், அல்லது மனம் திரும்புகிற ஜனங்கள், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் மிகவும் குறுகின ஜனங்களாக இருக்கிறபடினால் அந்த ஜனங்களை சியோன் குமாரத்தின் தேவன் சொல்கிறார், அவர்களை சியோன் அல்லது திராட்சை தோட்டத்திலே போட்ட குடிசை போலவும் வெள்ளரி தோட்டத்திலே போட்ட குடிசை போலவும் மீதியாக இருக்கிற ஜனங்கள் போல ஒரு சில ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கள்ளத்திற்கு தரிசனத்தை பின்பற்றுகிறார்கள் அல்லது அவபக்தியாய் நடக்கிறார்கள். எரேமியா 23:25-32 போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்கு நிறைய சொப்பனம் வந்துடுது. ஜனங்களுக்கு ஏதாவது சொப்பனம் வந்தாச்சுன்னா பாஸ்டர் நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்னா உடனே அதுக்கு ஒரு வியாக்கியானம் இப்படி ஆக்கன்னு சொல்லி வியாக்கியானம் சொல்லிடுவார். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொப்பனம் எனக்கும் வந்துச்சுன்னு சொல்லுவார். அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு வந்த சொப்பனம் ஒரே அர்த்தத்தான் சொல்லுதும்பார். ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, ஊழியக்காரன் வந்து சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆனால் இங்கே சொப்பனம் பார்க்குற தீர்க்க தரிசிக்கு என்ன சொல்கிறாரு, நான் அவனுக்கு விரோதிங்கிறாரு. கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கும் சொப்பனங்களை விவரிக்கிறவனுக்கும் தேவனுடைய வார்த்தையை திருட்டுத்தனமாக எடுக்கிறவங்களுக்கும் வீணான வார்த்தைகளை சபைகளை பேசி ஜனங்களை இடர பண்ணுறவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அவர்களுக்கு விரோதி. கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம் அப்படின்னா தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கோதுமை மணியைப் போல இருக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்கள். அப்போ பதர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறது தான் பதர். அதனால தான் நம்ம ஒன்றா சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ பதரை போல் இருப்பார்கள். அப்போ பதறான வார்த்தைகள் பேசுகிறவங்க எல்லாருமே துன்மார்க்கன். எல்லாம் துன்மார்க்கன்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஜெயிலில் இருக்கிற பாவிகள்ட்டு. இல்லை, துன்மார்க்கன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சபையில் உட்காந்துக்கிட்டு பதறான வார்த்தைகளை அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை, பதர்னா அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை உப்பு இல்லாமல் ஊர் கதையை அளக்கிறவன் தான் துன்மார்க்கன். தேவனுடைய சபையை ஊர் கதையை உப்பு இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் சரளமாக பேசிக்கிட்டு இருப்பான். அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தை எப்படின்னா கோதுமை மணி போல் இருக்கும், ரெண்டாவது கண்மலையை உடைக்கிற சம்மட்டி போல இருக்கும். எப்படி மனம் திரும்பாத இருதயத்தையும் இந்த தேவனுடைய வார்த்தை போய் அவங்கள மனம் திரும்ப வைக்கும். அப்போ இருதயத்தினுடைய சிந்தனைகளை வகையறுக்கிற மாதிரி நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறது தான் இருதயத்தில் இந்த கண்மலையை உடைக்கிற சம்மட்டின்னு அர்த்தம். கண்மலையை உடைக்கிற சம்மட்டினா நிறைய பேருடைய இருதயம் கல்லாக இருக்கும். என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி கேட்கவே மாட்டாங்க. நான் எப்படியும் நான் அசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வருஷ கணக்காக ஒரு வருஷம் ஜபம் பண்ணால் பத்தாது, ரெண்டு வருஷம் பண்ணால் பத்தாதுன்ட்டு வருஷ கணக்காக ஜபம் பண்ணி அவங்களுக்கு வேண்டி அந்த கண்மலையை உடைச்சி, அந்த இருதயமாய கண்மலையை உடைச்சி இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வர்றவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கண்மலையை உடைக்கிற சமட்டி போல் பேசணும். அப்படியே ஞானமுள்ள வார்த்தைகளை பேசணும், அறிவுள்ள வார்த்தைகளை பேசணும். அப்போ தான் ஜனங்கள் வந்து சபையில் வந்து இடறி போகாமல் இருப்பாங்க. அப்படியாக தேவனுடைய வார்த்தை வந்து கோதுமை மணி போல் இருக்குது, அல்லது கண்மலையை உடைக்கிற சமட்டி போலம் இருக்குது, அல்லது இருபுறமும் கருக்குள்ள நல்ல பட்டயம் போல் செயல்படுது. அப்போ துன்மார்க்கனுடைய வசனம் எப்படி இருக்கும்? பதரை போல் இருக்கும். அப்புறம் கண்மலை உடைக்கிற சமட்டின்னு இல்லாமல் எப்படி இருக்கான்? யாரையும் ஒன்றுமே பண்ணாது. அப்புறம் வந்து பதர் வந்து முளைச்சா எப்படி இருக்கும்? பதரும் முளைக்கும், யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? பதரும் முளைக்கும், கதிர் வராது, பதரும் முளைக்கும். அதில் எந்த அளவுக்கு உள்ள சத்து இருக்கு அந்த அளவுக்கு அரடி வரும், ஒரடி வரும், முக்கால் அடி வரும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதில் வந்து பூவும் பார்க்க முடியாது, எந்த பலனும் பார்க்க முடியாது. ஆமாம், அந்த மாதிரி கதையில் இன்றைக்கி பதரும் வளரும், பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியும் மழை பெஞ்சதுன்னா, ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வசனம் சொல்லுது விதை வந்து நல்ல விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது விதை அது வந்து முளைத்து கதிர் விட்டு அது வந்து 30, 60, 100 பலன் கொடுத்ததுன்னு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி பலன் கொடுக்க மாட்டாங்க, பச்சை பச்சையாக வளரும், ஆனால் இறங்கி பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ குழி மேடு இருக்குதுன்ட்டு. வெளியில் பார்த்தா பச்சை பச்சையாக தெரியும் வயலில், ஆனால் இறங்கினா பார்த்தா அங்கே பெரிய குழியாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வந்து பச்சையாக இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து தியானித்து பார்த்தா தான் அது கள்ளத்தீர்க்க தரிசனம் எது, நல்ல வார்த்தைகள் எது, தேவனுடைய உண்மையான காரியங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ விசுவாசிகளும் பைபிளை படிக்கிறோம். இப்போ ஊழியக்காரங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது எப்படி? விசுவாசிய வேதத்தை படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும், அது விசுவாசிய தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஊழியக்காரன் தப்பு செய்யும்போது ஜனங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா ஊழியக்காரங்க யாரும் வந்து பைபிளை படிக்கிறதில்ல. காரணம் என்னென்னா விசுவாசி யாரும் படிக்கிறதில்ல, அதனால் நம்மளும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லிட்டு வந்ததே வார்த்தைன்னு சொல்லிட்டு தங்களுடைய நாயின் சொல்லியை வழங்கி இன்னைக்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள் அப்படி சும்மா ஜாலியாக இந்த மீட்டிங்கில் பேசிட்டு அந்த மீட்டிங் பேச போகிறாங்க, அந்த மீட்டிங்கில் பேசிட்டு இன்னொரு மீட்டிங் பேச போகிறாங்க. ஆமாம், அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, நிற்கிறதுக்கு உட்காரதுக்கு நேரம், நிற்கிறதுக்கே நேரம் இல்லை, ஆ வேலை இல்லை ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியாக இருந்து இன்னைக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் மனம் திரும்பல, அடுத்தவனையும் மனம் திரும்ப வைக்க முடியாது. காரணம் என்னன்னா இவருடைய நோக்கம் வந்து வேற. ஆண்டவர் வந்து நாள் முழுவதும் கரண் நீட்டினேன், ஒருவனும் என்னுடைய கரத்தை கவனிக்கவில்லைன்னு சொல்றாரு. என்ன காரணம்? அப்படின்னு இல்லை, இவன் தேடுறதை பார்த்துட்டு ஆண்டவரே பார்த்து கூப்பிடுறாரு, என்னப்பா தேடுற, நாள் முழுதும் கரை நீட்டினேன் அப்படின்னு என்னமோ தேடிட்டு இருக்காங்க கீழே. ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் பைபிளை படித்து என்னமோ காரியங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து கூப்பிடுறாரு, நான் நாள் முழுதும் கரை நீட்டினேன், அவங்க வந்து நோக்கி பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இவங்க தேடுறது வேற பொருள், இவங்க தேடுறது வேற பொருள், ஆனால் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்த்தாச்சுன்னா என்ன தேடுறோன்னு சொல்லி கேட்டால் அவர் உடனே எடுத்து கொடுத்துருவார். அதனால் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கறது இல்லை. ஆண்டவருடைய கரம் முதல் நீட்டப்படும் போது என்ன தேடுறன்னு கேட்க மாட்டார், நீ என்ன தவறு செஞ்சுருக்கன்னு சொல்லுவார், உன்னுடைய குறைகள் வந்து மனம் திரும்புமாற, அதனால தான் பார்க்கறது இல்லை. அப்போ குறைகள்லேருந்து மனம் திரும்பும் போது நம்முடைய தவறுகளை திருத்தும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு வெகுமதிகளை கொடுக்குறார். அதை விட்டு போட்டு நாமளே தேடி தேடி போனோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், விட்டுருவார், நீ தேடிட்டு நடா அப்படின்னு. ஆமாம், குருட்டாட்டம் பிடிச்ச மாதிரி அவன் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், எத்தனை நாளைக்கு தேடுவான்? அப்போ ஆண்டவர் சொல்கிறா, நான் அனுப்பாதிருந்து ஓடினார்கள், ஓடிட்டோம், எத்தனை நாளைக்கு ஓடுவாங்களோ ஓடிட்டுன்னு ஆண்டவர் விட்டுறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு விரோதி. ஆனால் பாவிகளை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவிகளை நான் நேசிக்கிறேங்கிறாரு, ஆனால் பாவத்தை தான் வெறுக்கிறார். ஆனால் கள்ளத்தீர்க்க தரிசியில் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் விரோதிங்கிறாரு. அப்போ பாவிகளை நேசிக்கிறவர் ஏன் இவங்களை பார்த்து இப்படி விரோதிக்கிறாரு? இவங்க உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை மீறி இருக்காங்க. அப்படி இல்லை, இவங்க உடன்படிக்கை செய்து தேவனுடைய உடன்படிக்கையை மீறி இருக்காங்க, அதனால தான் விரோதின்னு சொல்கிறாரு. பண்ணவே இல்லை, தேவனுடைய காரியங்கள் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. எப்போ எந்த சமூகத்துலேயும் அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இறக்க முடியவார். ஆனால் உடன்படிக்கையை செஞ்சுட்டு மீறிட்டு போனால் அவ்வளோதான், ஆண்டவர் தள்ளினார்னா அப்புறம் திருப்பி ஆண்டவர் சமூகத்தில் போக முடியாது. சோத்ரம் வெளிப்படுத்தல் 11:8.
அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவிலே அறையப்பட்டார்.
போதும், நாம இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நாம புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் படி பார்க்கும்போது எருசலேமில் கொல்கத்தா மலையில் சிலுவையில் அறிஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து எங்கே சிலுவையில் அறிஞ்சிருக்காங்கன்னு நாம் பார்க்கும்போது சோதோம் பட்டணத்தில் அறிஞ்சிருக்காங்க. ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அங்கே சிலுவையில் அறிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல அநேகரை கடைசி நாட்களில் சிலுவையில் அறைவாங்க. அந்த நகரம் சோதோம் என்று சொல்லப்படும். சோதோம்னா யார்? சோதோமின் அதிபதிகளே. அப்படின்னா சோதோம்னா எல்லாமே லீடர்ஸ், எல்லாமே சர்ச் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி எழுத்தின்படி தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிஞ்சாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை இவங்கெல்லாம் சிலுவையில் அறிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆவிக்குரிய நிலைமையில் சிலுவையில் அடிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சோதோமின் அதிபதிகள். எபிரேயர் 6:4-8. எபிரேயர் 6:4-8. வாசிப்போம் இன்னொரு ஆளு. போதும் அப்போ தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அடிக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும், அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்றும் இனி வரும் புலன்களை உணர்ந்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறார்கள். அப்படின்னா அந்த சோதோம் தீர்க்கதரிசிகள், சோதோம் பட்டணத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், எருசலேமை வந்து சோதோம் நகரத்துக்கு ஒப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளில் வந்து இந்த சிலுவையில் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தைகளை சிலுவையில் அடிக்கிறவர்களை ஆண்டவர் வந்து மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், திரும்பியும் மனம் திருப்ப முடியாது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களை வந்து சுட்டரிக்கப்படுவதே முடிவு. அப்போ ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் எல்லாம் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறார்கள். எங்கே வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சிலுவையில் அடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சோதோமில் இருக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை மணந்திருப்ப முடியாது, இவர்களை சுத்தரிப்பது தான் முடிவு. அதனால் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் மணந்திருப்பதுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. காரணம் இவங்க ஓடிட்டே இருக்காங்க, இவங்களை எங்கே போய் மணந்திருப்பது? ஏதாவது பிரசங்கம் பண்ணோம்னா நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் அங்கே பேசியிருக்கேன், இங்கே பேசியிருக்கேன், நான் கன்வென்ஷன் நடத்தியிருக்கேன், நான் அமெரிக்கா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசுவாங்க. அதனால் அவங்கள மணந்திருப்ப முடியாது. இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சிலுவையில் அடிக்கிற கள்ளத்தீர்க்கதரிசிகளை சுட்டரிக்கப்படுவது அவருடைய முடிவு. ஆமாம், சோத்திரம். எபிரேயர் 10:26-31.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் திருத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் தராமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி திருவையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கிலைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர்ச்சிவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளினால் விடுகிறது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விடுகிறது பயங்கரமா இருக்குமே.
போது போது போது. அப்போ ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் திரும்பவும் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து பரிசுத்த செய்த உடன்படிக்கையினுடைய இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சோத்திரம். யோசித்து பார்த்தாச்சுன்னு இந்த பிரச்சனையே இல்லை. காரணம், விசுவாசி யாருமே பைபிள் படிக்க மாட்டாங்க, அதனால் நம்மளும் பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், ஒரு வசனத்தை போட்டு அப்படியே பெருசு பண்ணி நல்லா பேசிடலாம், ஒரு மணி நேரம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி 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 தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அடித்து தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து தேவனுடைய கோபாக்கடிக்கு ஆளாக மாறியிருக்கிறார்கள். அதனால் சியோன் சொல்கிறத என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்தீர்க்க தரிசனத்திலிருந்து விலகி இருக்கிற ஜனங்கள் சியோனில் வாசமாக இருக்கிறார்கள். சொப்பனத்திலிருந்தும் அல்லது இந்த மாதிரி மாயமாளம் பண்ணுறதுலேருந்தும் இந்த மாதிரி தேவனுடைய வசனத்தை வந்து கை கொள்ளுகிறவர்கள் சியோன் குமார்த்திகளாக காணப்படுகிறார்கள். அப்போ சியோன் குமாரராக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கள்ளத்திற்கு தரிசனத்தை நாடி விசுவாசிகள் ஓடுவாங்க, கள்ளத்திற்கு தரிசனத்தை பேசுகிறதுக்கு ஊழியக்காரனும் ஓடிட்டு இருப்பான். அந்த ஓட்டம் பொல்லாதது ஆண்டவர்னு சொல்கிறாரு. அப்போ சபையை விட்டு சபை மாறி 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 ஓடிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஊரை விட்ட ஊர் ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிரசங்கம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்களிலிருந்து விடுதலை ஆகி மனந்திரும்பி தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் இருதயத்தில் குத்தப்பட்டு அல்லது வியாகுலப்பட்டு ஒவ்வொரு நாளும் மனந்திரும்புகிறவர்களை தேவன் சியோன் குமார்த்தியாக தேவன் சேர்த்து கொள்ளுகிறார். அதனால் நம்ம சியோன் குமார்த்தியாக மாற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து நாம் மனந்திரும்பி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது நாம் சியோன் குமார்த்தினுடைய வரிசையிலே காணப்படுவோம். அப்படி இல்லைன்னா மாயமாளம் பண்ணி கள்ளத்திற்கு தரிசனத்தை நாடி இப்படி வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைஞ்சு அவபக்தியாக நடந்தோம்னா, சோதோம் குமாராவில் என்ன நியாய தீர்ப்பு வச்சுருந்தாரோ அதே நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வரும். அப்படி அக்னினாலே சுட்டரிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.